إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله، وكفى بالله شهيدا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وبعد، فإن أحسن الكلام كلام الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. رب زدني علما، رب اشرح لي صدري ويسر لي أمري، سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم آتني حسن الفهم والتفهيم، وآتني حسن التعليم وحسن البيان، وزدني علما. مذكركريا الله ونديارغلي، உங்கள் முன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை போற்றி புகழ்ந்தவனாகவும், வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ் வைத்து வேறு யாரும் இல்லை என்று சாட்சி கூறியவனாகவும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் தோழர்கள் மீதும் ஸலவாத்தும் சலாமும் கூறியவனாக, நிச்சயமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அடியாராகவும் தூதராகவும் இருக்கின்றார் என்று சாட்சி கூறியவனாகவும், உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் இவ்விடத்திலே நல்ல அமல்களை வேண்டியவனாக, நல்ல முடிவை வேண்டியவனாக, இம்மை மறுமையின் வெற்றியை வேண்டியவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியத்தை சொல்வதற்கும் சத்தியத்தின்படி செயல்படுவதற்கும் உதவி செய்வானாக, ஆமீன். மதிப்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஒரு மார்க்கத்தை கொடுத்திருக்கின்றான். அந்த தீனிலே நமக்கு ஷரியா என்ற சட்டங்களை வகுத்து தந்திருக்கின்றான். உலகத்தில் மனிதன் யாருடைய கட்டளைக்கு அல்லது யாருடைய சட்டத்திற்கு வேண்டுமானாலும் அவன் மாறாக நடந்துவிடலாம். ஆனால் படைத்த இறைவன் ரப்புல் ஆலமீனுடைய சட்டத்திற்கு மாறாக அவன் நடந்தால் அந்த மனிதனுடைய உலகமும் நாசமானது, மறுமையும் நாசமாகிவிடும். அவனுடைய உலக வாழ்க்கையும் கண்டிப்பாக சீரழிந்துவிடும். மறுமை வாழ்க்கையில் அந்த மனிதனுக்கு நிரந்தர தங்குமிடமாக நரகம் அமைந்துவிடும். ஆகவேதான் அல்லாஹ்வுடைய அந்த சட்டங்களை ஹுதூத் என்று சொல்லப்படும். அதாவது, ஒரு மனிதனை நரகத்திலிருந்து பிரித்து சொர்க்கத்திற்கு சேர்ப்பிக்கக்கூடிய எல்லைகள், நரகத்தில் விழுந்து விடாமல் அந்த மனிதனை பாதுகாக்கக்கூடிய அல்லாஹுடைய பொருத்தத்தில் வைத்திருக்கக்கூடிய எல்லைகள், அல்லாஹுடைய சட்டங்கள். எனவேதான் அல்லாஹுடைய சட்டத்திற்கு ஹுதூத் என்பதாக சொல்லப்படும். அஹ்காம் என்று, அல்லாஹுடைய சட்டங்கள் என்று எப்படி சொல்லப்படுகின்றனவோ அதுபோன்று ஹுதூத் என்று அல்லாஹுடைய சட்டங்களுக்கு சொல்லப்படும். காரணம், இந்த சட்டங்களை பேணும் போதுதான் அடியான் நரகத்தில் விழுந்து விடாமல், அல்லாஹுடைய கோபத்திற்கு ஆளாகி விடாமல், அல்லாஹுடைய தண்டனைக்கு ஆளாகி விடாமல் அவன் பாதுகாக்கப்படுகின்றான். இந்த ஹுதூத், அல்லாஹ்வுடைய சட்டங்கள் அடியானை பாதுகாக்கக்கூடியவையாக இருக்கின்றன. அன்பானவர்களே, இப்படி அல்லாஹ்வுடைய சட்டங்கள் அல் குர்ஆனிலே ஏராளம் இருக்கின்றன. எந்த சட்டங்களை வரையறுத்து இப்படித்தான் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் முடிவு செய்து விட்டார்களோ கண்டிப்பாக அதன்படி நாம் நடந்தே ஆக வேண்டும். அதை மீறுவதற்கு நமக்கு அனுமதி இல்லை. எந்த விஷயங்களை நமக்கு உபரியாக மார்க்கம் சொல்லி இருக்கிறதோ கற்றுக் கொடுத்திருக்கின்றதோ அந்த விஷயங்களை பொறுத்தவரை ஒரு மனிதர் அவற்றை பேணி செய்யும் போது அதிக நன்மைக்கு அவர் உரியவராக ஆகிறார். அவற்றிலே ஏதாவது அவர் குறை செய்துவிட்டால் அதற்காக அவர் தண்டிக்கப்பட மாட்டார். ஆனால் எவற்றை அல்லாஹு தஆலா தன்னுடைய மார்க்கத்தின் சட்ட வரம்புகள், இதைத்தான் நீங்கள் பின்பற்றியாக வேண்டும், இதை மீறக்கூடாது என்று அல்லாஹு தஆலா ஆணித்தரமாக அழுத்தமாக தெளிவாக முடிவாக கூறிவிட்டானோ, அன்பு சகோதரர்களே, உண்மையான ஒரு முஸ்லிமுடைய நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்றால் அதில் ஒரு கீறல் விழுவதை கூட அவன் சகித்துக் கொள்ளக்கூடாது. அதில் ஒரு கீறல், ஒரு சின்ன குறைவு, 100 இருக்கிறது என்றால் அந்த 100 99.99999 கொஞ்சம் தான் குறைகிறது, 0.0001%. அந்த குறைவை கூட ஒரு முஸ்லிமால் ஏற்றுக்கொள்ள முடியாது, விட்டுக் கொடுக்க முடியாது. அப்படி விட்டுக் கொடுத்தால் அவன் இறை நிராகரிப்புக்கு தயாராகிவிட வேண்டியதுதான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹுடைய தீனிலே சமரசம் செய்து கொள்வதற்கு, அல்லாஹுடைய மார்க்கத்திலே விட்டுக் கொடுப்பதற்கு நபியாக அனுப்பப்பட்டவருக்கும் அனுமதி இல்லை. பிறகு நம்மை பற்றி நாம் என்ன சொல்வது? வத்து லவ் துதுஹினு ஃபயுதுஹினூ. நபியே, அவர்கள் என்ன விரும்புகிறார்கள் என்றால் நீங்கள் கொஞ்சம் இறங்கி வர வேண்டும், நீங்கள் கொஞ்சம் விட்டுக் கொடுக்க வேண்டும், நீங்கள் கொஞ்சம் கண்டும் காணாமலும் விட்டுவிட வேண்டும் என்று. அப்படி என்றால் அவர்களும் விட்டுக் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். வத்து லவ் துதுஹினூ ஃபயுதுஹினூ. அல்லாஹ் சொல்கிறான், நபியே உங்களுக்கு அதற்கு அனுமதி இல்லை, உங்களுக்கு அதற்கு அனுமதி இல்லை. எது ஏவப்பட்டதோ அதை தெளிவாக எடுத்து சொல்ல வேண்டும், அதை செயல்படுத்த வேண்டும். லவ் அன்ன ஃபாத்திமத் பின்த் முஹம்மதின் சரகத் லக்கத்து யதஹா. சட்டம் எப்படி அல்லாஹ்வுடைய தீனிலே எவ்வளவு ஆணித்தரமானது, எவ்வளவு அழுத்தமானது, சமரசங்களுக்கு அப்பாற்பட்டது. முஹம்மதுடைய மகள் திருடினாலும் அவளது கரத்தையும் நான் வெட்டுவேன். முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமா திருடி இருந்தாலும் அவளது கரம் வெட்டப்பட்டிருக்கும். இத்தகைய தெளிவான நிலைப்பாடுடையவர்களாகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். இந்த ஈமானிய உறுதியை கொடுத்தும் அல்லாஹுடைய தீனிலே இப்படி உறுதியாக இருக்க வேண்டும் என்ற பக்குவத்தை போதித்து விட்டுத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை விட்டு பிரிந்தார்கள். இதுதான் அமானிதம். இந்த அமானிதத்தை, இந்த பொறுப்பை சஹாபாக்களுடைய கழுத்தில், அவர்களது பிடரியில், அவர்களது தோல் புஜத்தில் சுமத்தி விட்டுத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றார்கள். ஆகவேதான் சகோதரர்களே, சஹாபாக்களிடத்திலே தீன் நிறைவாக இருந்தது, தாபிஈன்களிடத்திலே தீன் நிறைவாக இருந்தது. இஸ்லாமிய மன்னர்கள் குலஃபாக்களுக்கு பிறகு, உமவியா மன்னர்களாக இருக்கட்டும், அப்பாசிய மன்னர்களாக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய சட்ட வரம்பில் அவர்கள் கை வைக்காமல் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தீன் என்று வந்துவிட்டால் அதில் அவர்கள் மீறமாட்டார்கள். தங்களுடைய சுய விஷயங்களில் அவர்கள் முன்பின் இருந்தாலும் மார்க்கம், மார்க்கத்தின் தீர்ப்பு என்று வந்துவிட்டால் அவர்கள் ஒருபோதும் அதில் சமரசம் செய்து கொள்ளாதவர்களாகவும் அதை மாற்றாதவர்களாகவும் இருந்தார்கள். எனவேதான் அவர்கள் கண்ணியமிக்கவர்களாகவும் பாதுகாப்பு மிக்க ஒரு ஆட்சியுடையவர்களாகவும் வீரமுள்ளவர்களாகவும் இருந்தார்கள். எப்போது பின்னால் வந்தவர்கள் அல்லாஹ்வுடைய சட்டத்தில் கை வைக்க ஆரம்பித்தார்களோ, பிறருக்கு பயந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் விட்டு கொடுக்க ஆரம்பித்தார்களோ அல்லாஹ் அவர்களை இழிவுபடுத்தி விட்டான். கோழைகளாக ஆகிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய உம்மத் ஐந்து காரியங்களை செய்தால் அந்த உம்மத்தின் மீது இழிவு கேவலம் அதாபு சாட்டப்பட்டு விடும். யாராலும் அந்த அதாபை நீக்க முடியாது, அந்த இழிவை போக்க முடியாது. அதுல ஒன்று என்ன, வமா லம் தஹ்கும் அய்மதுஹும் பிகிதாபில்லாஹ், அவர்களுடைய அரசர்கள் மன்னர்கள் பொறுப்பாளர்கள் அல்லாஹ்வின் வேதத்தின்படி தீர்ப்பளிப்பதை விட்டுவிட்டால் முடிச்சு. அன்பு சகோதரர்களே, இன்று முஸ்லிம்களுடைய ஜமாத்துகள் எல்லாம் பள்ளியுடைய நிர்வாகங்களாக இருக்கட்டும், முஸ்லிம்களுடைய ஜமாத்துகளாக இருக்கட்டும், எல்லோரும் இப்படி இறங்கி வந்து விட்டார்கள். அவர்கள் தங்களுக்கென்று ஒரு சட்டத்தை வைத்திருக்கிறார்கள், அதன்படிதான் தீர்ப்பளிப்பார்களே தவிர, குர்ஆனில் இப்படி இருக்கிறது, ஹதீஸில் இப்படி இருக்கிறது, அதெல்லாம் வைங்க, நம்ம என்ன முஸ்லீம் நாட்டிலேயே வாழ்றோம், எவ்வளவு ஈஸியாக சொல்வார்கள், நம்ம என்ன இஸ்லாமிய நாட்டில் கிலாபத்திலேயே வாழ்றோம், இதெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு, இதெல்லாம் இந்த காலத்தில் இந்த நாட்டுக்கு இதெல்லாம் ஒத்து வருமா பாய், நான் பாங்குவேன். இப்போ நாங்கள் சொல்றதை கேட்டுட்டு போயிட்டே இருக்கேன் பாய். அன்பு சகோதரர்களே, இது அல்லாஹுடன் அவர்கள் போர் செய்ய துணிந்து விட்டார்கள், அல்லாஹுவின் சட்டத்தை அவர்கள் எதிர்க்க துணிந்து விட்டார்கள். இனி அவர்கள் இந்த உலகத்திலே அழிவையும் கேவலத்தையும் எதிர்பார்த்திருக்க வேண்டியதுதான். அல்லாஹ் பாதுகாப்பானா. அன்பு சகோதரர்களே, இத்தகைய அழுத்தம் திருத்தமான சட்டங்களில் ஒன்றுதான் ஷரியாவுடைய வராசத், சொத்துரிமை சட்டம். நீங்கள் குர்ஆனிலே பார்க்கலாம், தொழுங்கள் என்ற கட்டளை இருக்கும், எத்தனை ரக்காத்துகள் என்ற கட்டளை இருக்காது, சரியா? ஜகாத் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனால் எவ்வளவு கொடுக்க வேண்டும், எப்போது கொடுக்க வேண்டும், இது வெல்லாம் ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சகோதரர்களே, பல முஸ்லிம்களுடைய அலட்சியத்தை பாருங்கள், அல்லாஹ் பாதுகாப்பானாக. தொழுகையில் பேணுதலாக இருப்பார்கள், ஜக்காத்திலே பேணுதலாக இருக்க மாட்டார்கள். சரி, தொழுகை ஜக்காத்திலே பேணுதலாக இருந்தால் அல்லாஹ்வுடைய அடியார்களின் ஹக்குகள், நூற்றுக்கணக்கான ஹக்குகளை வயிற்றிலே போட்டு முழுங்கி ஏப்பம் விட்டுக் கொண்டிருப்பார்கள். என்ன அர்த்தம், என்ன கருத்தை சொல்ல வருகிறார்கள், இவர்கள் வணங்கக்கூடிய ரப்பு இவர்களுக்கு தொழுகைக்கு மட்டும்தான் அல்லது ஜக்காத்துக்கு மட்டும்தான், ஹுக்குக்குள் இபாதுக்கு கிடையாது. ஹுக்குக்குள் இபாதுக்கு இவர்களுடைய ரப்பு இவர்களுடைய நஃப்ஸ், அல்லாஹ் பாதுகாக்க, இவர்களுடைய நஃப்ஸ், இவர்களது நஃப்ஸ் என்ன சொல்லுகிறதோ அப்படித்தான் இவர்கள் ஹுக்குக்குல் இபாதிலே நடந்து கொள்வார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்விடத்திலே ஹுக்குக்குல்லாஹ் எவ்வளவு முக்கியமோ, வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் அவர்கள் என்னை வணங்குவதற்காகவே தவிர படைக்கவில்லை, அவ்வளவு முக்கியமானது ஹுக்குக்குல் இபா, ஹுக்குக்குல்லாஹ். அதே நேரத்தில் ஹுகூகுல் இபாதிலும் அல்லாஹு தஆலா அடியார்களுக்கு அழுத்தமான கட்டளையை கொடுத்து அதிலும் அவர்கள் பேணுதலாக இருக்க வேண்டும் என்பதை, அவர்கள் மீது விருப்பமான சட்டம் அல்ல வலுக்கட்டாயமான சட்டமாக அல்லாஹ் ஆக்கிவிட்டான். ரப்புல் ஆலமீன் ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தொழுகையின் நேரங்களை கவனிக்காமல் இருக்கக்கூடிய தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாகட்டும், நரகம் உண்டாகட்டும் என்று எச்சரிக்கின்ற அதே நேரத்தில் வைலுல்லில் முத்தஃபிஃபீன் அல்லதீன இதத்தாலு அலன்னாஸ் யஸ்தௌஃபூன் வஇதா காலூஹும் அவ் வஸனூஹும் யுக்ஸிரூன் அலா யதுன்னு உலாயிக அன்னஹும் மப்ஊஸூன், தொழுகையில் பேணுதல் இல்லாதவர்களுக்கு வைல் உண்டாகட்டும், அதே சொல்கிறான் ரப்புல் ஆலமீன், அதே அழுத்தத்தை சொல்கிறான். யார் அடியார்களுடைய ஹக்குகளிலே பேணுதல் இல்லாமல் இருக்கிறார்களோ, தங்களுக்கு என்றால் முழுமையாக வாங்குவார்கள், மக்களுக்கு என்றால் குறைத்து நஷ்டத்தை ஏற்படுத்துவார்களோ, அவர்களுக்கும் வயிறு கேடு உண்டாகட்டும், நாசம் உண்டாகட்டும். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகையின் ரகஅத்துகளை சொல்லவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜகாத்துடைய அளவுகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் அறிஞர்கள் கூறுகிறார்கள், மீராசுடைய அளவை ரப்புல் ஆலமீன் நிர்ணயித்து விட்டான். மீராசுடைய அளவை நிர்ணயித்து விட்டான். யாருக்கு எவ்வளவு என்பதை அல்லாஹு தஆலா அவனுடைய கலாமிலேயே ஓதப்படுகின்ற வசனங்களாக, தொழுகையில் ஓதப்படுகின்ற வசனங்களாக அல்லாஹ் எழுதிவிட்டான். அதுதான் சூரா நிசாவுடைய 11, 12, 13 ஆகிய வசனங்கள். புரியுதுங்கள் அன்பானவர்களே? இதிலிருந்து என்ன தெரிகிறது? அல்லாஹ்விடத்திலே இந்த வராசத்துடைய, இந்த தரிகா சொத்துரிமையுடைய சட்டம் என்பது இது அவ்வளவு முக்கியமான ஒன்று. மனிதர்களுடைய விருப்பத்திற்கு விடப்பட்ட ஒன்று அல்ல. இந்த வசனங்களை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தால் தெரியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வராசத்துடைய சட்டம், அன்னிசாவுடைய கடைசி வசனமாக இருக்கட்டும் அல்லது 11, 12 ஆகிய வசனங்களாக இருக்கட்டும், இந்த வசனங்களை அல்லாஹுத்தல மூன்று வசனங்களை ரப்புல் ஆலமீன் முடிக்கும் போது, முதலாவது வசனத்தை முடிக்கும் போது ஃபரீதத்தம் மினல்லாஹ், இது அல்லாஹுவின் புறத்திலிருந்து உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட கட்டாயமான சட்டமாக இருக்கிறது. எப்படி? ஃபரீதத்தம் மினல்லாஹ். ஷரியா, ஃபிக்ஹு ஷரியாவை படித்திருந்தவர்களுக்கு தெரியும், ஃபரீதா என்று சொல்லப்பட்டால் அதற்கு என்ன அர்த்தம் என்று. யாராவது ரொம்ப அவசரத்தில் இருக்கிறார், ரொம்ப அவசரம், சுபுஹு 2 ரக்காத்து, 1 ரக்காத்து தொழுதுட்டு போலாமா, ரொம்ப அவசரம், அதிருத்து எனக்கு ஃபிளைட்டை பிடிக்கணும், ட்ரெயினை பிடிக்கணும், சரி நான் 1.5 ரக்காத்து தொழுதுட்டு போறேன், யாரும் போலாமா, இல்லை நான் 1 ரக்காத்து நின்றுட்டேன் அப்படியே சலாம் கொடுத்துட்டு ஓடுறேன், முடியுமா? முடியாது. மகரிபு 3 ரக்காத்து, 3 ரக்காத்து தான். உங்களுக்கு அவசரமா இருந்தாலும் சரி, அல்லது நீங்க வேலை வெட்டியே இல்லாத ஒண்ணுமில்லாத ஆளா இருந்தாலும் சரி, அல்லது பெரிய பிசினஸ் மேனா, மல்டி மில்லியன், இந்த பக்கத்துல போன் அடிக்குது, அந்த பக்கத்துல மொபைல் போன் வருது, இந்த பக்கத்துல, யாரா இருந்தாலும் சரி, 3 ரக்காத்துனா 3 ரக்காத்து, அதுல உள்ள அத்தகையத்தை கூட குறைச்சிக்க முடியாது இல்லையா.
சரிதான், நாட்டுக்கே மன்னரா இருந்தாலும் சரிதான், லோகருடைய வக்து வந்தாதான் லோகர் துல முடியும். இன்னைக்கு சொத்து பங்கு வைக்கிறாங்க உயிரா இருக்கும் போதே, எப்படி ஹயாத்தா இருக்கும் பொழுது பங்கு வச்சிருக்காங்க. அல்லாஹ் சொல்லிட்டா நீ மௌத்தா போனாதான் சொத்தை பங்கு வைக்கணும்னு சொல்லு, எப்படி? அவ்வளவுதான் மௌத்து, நீ மௌத்தா போனாதான் பேசணும். இன்னைக்கு வர்றான் பையன், அப்பா இப்பயே பங்கு வச்சு கொடுத்துருக்கோம் அப்பான்னு சொல்லிட்டு, இவன் என்ன சொல்றான்னு சொன்னா, வாப்பா நீங்க மூத்தா போயிருங்க, நீங்க வாழ்றது எனக்கு கஷ்டமா இருக்குங்கிறான். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? ஒருத்தன் வாப்பா உயிரா இருக்கும் பொழுது, உமா உயிரா இருக்கும் பொழுது சொத்து கேட்டு வந்தான்னா அதுக்கு என்ன அர்த்தம்? வாப்பா நீ செத்து போயிடு, நீ இருக்கிறது சுமையா இருக்கு, நீ இருக்கிறதுனாலதான் எனக்கு காசு கிடைக்க மாட்டேங்குது, நீ செத்து போயிட்டா எனக்கு காசு கிடைக்குன்னு அர்த்தம். அதான் இப்படி கேட்கலாம், அப்பா நான் கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கேன், கொஞ்சம் ஏதாவது பிசினஸ் எனக்கு கொடுங்களேன், நான் கொஞ்சம் பிசினஸ் பண்றேன் உங்களுக்கு கொடுத்துரு, அப்படி கேட்கலாம். ஆனா இப்படி கேட்டான்னு வச்சுக்கோங்க, எப்படி? பாப்பா என் சொத்துல, உங்க சொத்துல எனக்கு இருக்கிற பங்க இப்பயே கொடுத்துருங்கன்னு கேட்டா அவன் என்ன சொல்ல வரான்? அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன? நீ வாழ்றது எனக்கு சுமையா இருக்கு, நீ செத்து போயிடுன்னு அர்த்தம். அல்லாஹுவின் புறத்திலிருந்து கடமையாக்கப்பட்ட கட்டளையான சட்டங்கள், ஃபரத, ஃபரத சொன்னா நிர்ணயித்து விட்டான், மூத்தா போனா சொத்த பங்கு வைங்கன்னு சொல்லிட்டு. ஒன்னு, இன்றைய முஸ்லிம்கள் மௌத்துக்கு முன்னாடி சொத்த பங்கு வைக்க பார்ப்பாங்க, அல்லது மூத்தா போனாலும் சொத்த பங்கு வைக்க மாட்டாங்க. எப்படி? வாட் இஸ் த ப்ராப்ளம்? ஒன்று செஞ்சா எப்படி, மௌத்துக்கு முன்னாடியே பங்கு போட்டுருவோம், அப்பதான் இந்த பொம்பளை பிள்ளைங்க ஐடியா பண்ணும் சமமா வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு. பொம்பளை பிள்ளைங்க ஐடியா பண்றதுன்னா என்ன, அதுக்கு பின்னாடி நாலு ஆம்பளைங்க இருப்பானு. நீ மூத்தா போயிட்டா, உங்க அத்தா மூத்தா போயிட்டா, அப்புறம் சொத்து பங்கு சரி எத்துன்னு போனுச்சுன்னு சொன்ன உனக்கு வந்து பாதி தான் கிடைக்கும். இப்பயே வாங்கிட்டா எல்லாருக்கும் சமமா வாங்கிக்கலாம், இப்பயே போய் கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று சொத்து கொடுக்கலன்னா ஐயாமுல் ஜாஹிலியா மாதிரி பொம்பளை பிள்ளைங்களுக்கு சொத்தே கொடுக்கறது இல்ல. அதான் கல்யாணம் பண்ணி வச்சாருல வாப்பா நகையை போட்டு முடிஞ்சு போச்சு கதை ஓடுன்னு துரத்தி விட்டுறானு இல்லையா. பாருங்க சகோதரர்களே, அல்லது மூத்தா போயிருப்பாங்க சொத்த பங்கு வைக்க மாட்டாங்க. காரணம் என்ன, எல்லாத்தையும் சேர்த்து அப்பாவுடைய பிசினஸ் எல்லாம் ஒருத்தர் கவனிச்சுக்கிட்டு இருப்பாரு, அவர் அமுக்குற வரைக்கும் அமுக்கிட்டு இருப்பாரு. பங்கு வச்சா இப்ப தான் பில்லியனர்னு மார்க்கெட்ல இருந்தது, இப்ப ஆளு லட்சாதிபதி தான்ப்பா கோடீஸ்வரர் இல்லைன்னு ஆகிவிடும். அந்த பிரஸ்டீஜ், அந்த பெருமை, அந்த மந்தா, அதை விட்டு கொடுக்க தயாரில்லை. எல்லாம் அன் தம்பிமார்கள் எல்லாம் எனக்கு கீழே கட்டுப்பட்டு எனக்கு அடிமையா தான் கை கட்டி நிக்கணும். இவனுக்கு சொத்தை பிரிச்சு கொடுத்தா அவன் முதலாளியா போயிட்டான். அன்பானவர்களை ஷைத்தான் அவர்களுக்கு சொல்லக்கூடிய வழி இது. இந்த சிந்தனை யார் போடுகின்றான்? சரி, விஷயத்துக்கு வரும். அல்லாஹு தஆலா எப்படி முடிக்கின்றான் இந்த சொத்துரிமையின் சட்டங்களை சொல்லும் பொழுது, முதலாவது வசனத்திலே ஃபரீது தம்பினல்லாஹ், இன்ன அல்லாஹ கான அலீமன் ஹகீமா. அல்லாஹ்வுடைய எத்தனையோ அல் அஸ்மாவுல் ஹுஸ்னா இருக்கின்றன, ஆனால் அந்த அல் அஸ்மாவுல் ஹுஸ்னாவில் இருந்து இந்த சொத்துரிமையின் சட்டங்களின் வசனங்களை முடிக்கின்ற மூன்று இடங்களிலும் அல்லாஹுத்தலா முடிப்பது எப்படி, இன்னல்லாஹ கான அலீமன் ஹகீமா, வஸியத மினல்லாஹ், வல்லாஹு அலீமுன் ஹலீம், யுபையினுல்லாஹு லக்கும் அன் தஸல்லு, வல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீம். எப்படி சொல்கிறான், நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கின்றான், உங்களுக்கு தெரியாதது அவனுக்கு தெரியும். ஏன், இன்னும் ரப்பு சொல்கின்றான், ஆபாவுக்கும் அபுனாவுக்கும் லா தத்ரூன ஐயுஹும் அக்ரபு லக்கும் நஃபா, உனது தந்தை உனது பிள்ளை இருவரில் யாரால் உனக்கு அதிகம் நன்மை என்பதை மனிதனே நீ அறிய மாட்டார், நீ அறிய மாட்டார். பெற்றெடுத்த தந்தை, வளர்த்து ஆளாக்கி படித்து அவனை பட்டதாரியாக்கி வேலையில் சேர்த்து விட்ட தந்தை, அவருக்கு ஆறில் ஒரு பங்கு. இப்போதுதான் திருமணமாகி ஒரு குழந்தை, ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. இப்போதுதான் திருமணமாகி யார் பிறந்திருக்கிறா, ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அம்மா இருக்கிறாங்க, அத்தா இருக்கிறாங்க, மனைவி இருக்கிறாங்க. மார்க்கம் என்ன சொல்லுது, அத்தாக்கு ஆறுல ஒன்ன கொடுத்துரு, அம்மாவுக்கு ஆறுல ஒன்ன கொடுத்துரு, மனைவிக்கு எட்டுல ஒன்னு கொடுத்துரு, மிச்சத்தெல்லாம் இந்த குழந்தை பிள்ளைக்கு கொடுத்துருந்தது. எப்படி மிச்சத்தெல்லாம் குழந்தை பிள்ளைக்கு கொடுத்துருந்தது? பத்தாக்கார் யோசிக்கிறாரு, ஏண்டா உன்னை படிச்சு கோடிக்கணக்கான ரூபாயை செலவு பண்ணி படிக்க வச்சு உன்னை வேலை வாங்கி கொடுத்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இப்ப கடைசியில சொத்து எங்க போய் சேருது, இந்த பிறந்த குழந்தைக்கு போய் சேருது அப்படின்னு நினைக்கலாமா அத்தா? நினைக்க கூடாது. அல்லாஹ்வுக்கு தெரியும், ரப்புக்கு தெரியும். இன்னல்லாஹ கான அலீமன் ஹகீமா, அல்லாஹ்வுடைய சட்டங்களில் ஒன்றல்ல, கோடி அல்ல, மனித எண்ணிக்கையால் எண்ணி முடிக்காத தத்துவங்கள் இருக்கின்றன. இன்னல்லாஹ கான அலீமன் ஹகீமா, ஹிக்மத்து. அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு சட்டத்திலும் மனித எண்ணிக்கையால், மனித அறிவால் சூழ்ந்து அறிய முடியாத ஹிக்மத்துகள், தத்துவங்கள், தாத்பரியங்கள், நுணுக்கங்கள், நன்மைகள் இருக்கின்றன. மனசுல உனக்கு தெரியாது. அடுத்து வசியத் மின் அல்லாஹ், அல்லாஹ் சொல்கிறான் இந்த சொத்துரிமையின் சட்டங்கள், முஸ்லிம்களே இது அல்லாஹ் உங்களுக்கு சொல்லக்கூடிய வசியத். யார் சொல்லக்கூடிய வசியத்? அல்லாஹ். அதாவது அழுத்தம் திருத்தமான உபதேசம், இதுக்கு நீங்க மாறு செய்யவே கூடாது. வசியத் மின் அல்லாஹ், ஐ ஹுக்மன் மக்துஉன் பிஹி, வலியுறுத்தப்பட்ட வரையறுக்கப்பட்ட சட்டம் இது. வல்லாஹு அலீமுன் ஹலீம், அல்லாஹ் ரொம்ப அறிந்தவன். ஹில்ம், அல்லாஹ் மிகப்பெரிய சகிப்பாளன். யாருக்கு எது நன்மை என்பதை அவன் அறிந்தவன். இதை இந்த சூராவை முடிக்கும் போது ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், யுபையினுல்லாஹு லகும் அன் ததில்லு, நீங்கள் வழிகட்டு விடாமல் இருப்பதற்காக யாருக்காவது உங்களுடைய அறிவின்படி கூட குறைய கொடுத்து நீங்கள் வழி தவறிவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹு தஆலா உங்களுக்கு அவனுடைய வேத சட்டங்களை விவரிக்கின்றான். யுபையின், அல்லாஹ் உங்களுக்கு விவரித்து விளக்கமாக சொல்லுகிறான், அன் தஉல்லு, நீங்கள் வழிகட்டு விடக் கூடாது என்பதற்காக. என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய இந்த விளக்கத்தை விட்டு யார் விலகுவார்களோ கண்டிப்பாக அவர்கள் வழிகட்டு விடுவார்கள். கண்டிப்பாக. எத்தனை வகையான வழிகேடு? அவர்களுடைய உலக வாழ்க்கையும் சீரடையும், குடும்பம் சீரடையும், எந்த சொத்துக்கு ஆசைப்பட்டார்களோ அந்த சொத்து கண்டிப்பாக ஒரு நாள் அவர்களிடமிருந்து பிடுங்கப்படும். ஒன்னு எழுதி வச்சுக்கணும் மனசுல, மனிதன் ஹலாலாக ஆசைப்பட்டால், மனிதன் ஹலாலை ஹலாலான வழியிலே ஆசைப்பட்டால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பரக்கத் செய்வான். ஒரு மனிதன் ஹலாலானதை ஹலாலான வழியிலே ஆசைப்பட்டால் அல்லாஹ் பரக்கத் செய்வான். ஹலால் ஆனா ஹராமான வழியில ஆசைப்பட்டால் அந்த ஹலால்ல பரக்கத் இருக்காது. ஹலால் ஆனா அதை அடையிறதுக்கு ஹராமான வழியை தேடுறான், பரக்கத் இருக்காது. இப்படி இருக்கும்போது ஹராமானதை ஹராமான வழியிலே அடைய ஆசைப்பட்டால் எப்படி பரக்கத் இருக்கு சொல்லுங்க? ஹராமானதை ஹலாலான வழியில் அடைந்தாலும் அது ஹலாலாக ஆகாது. ஒன்று ஹராம் முடிஞ்சு அவ்வளவுதான், அதை நீ ஹலாலாக்க முடியவே முடியாது. சரியா? எத்தனை தந்திரங்களை செய்தாலும் சரி, அந்த தந்திரம் எப்படி தெரியுமா? இந்த சனிக்கிழமை வாசிகள் வஸ்அல்ஹும் அனில் கரியத்தில் லதி கானத் ஹாதிரத்தில் பஹர் இஸ் யஅதுன ஃபி ஸப்தி இஸ் தஅதீஹும் ஹீதானுஹும் யௌம ஸப்தஹும் ஷுர்ஆ. சனிக்கிழமையில மீன் பிடிச்ச கதை தான். யூதர்கள் இஸ்ரவேலர்கள் சனிக்கிழமையில் மீன் பிடித்த கதை தான். நாங்க என்ன செஞ்சோம்? மீனா பிடிச்சோம்? நாங்க மீன் பிடிக்கவே இல்லையே, மீன்ல கை வைக்கவே இல்லையே. நாங்க அப்படி பாத்தி கட்டி வச்சோம், மீன் தானே வந்துச்சு உழுந்துச்சு, நாங்க கொஞ்சம் அடைச்சிட்டோம் அவ்வளவுதான். ஞாயிற்றுக்கிழமை வந்து அள்ளிக்கிட்டோம். நாங்க என்ன செஞ்சோம்? மீனே பிடிக்கலையே, வலையே போடலையே, தூண்டியே போடல. விட்டான் அல்லாஹு தஆலா. ஹராமை செய்வதற்கு ஆயிரம் ஹலாலான வழிகளை நீங்கள் தேடினாலும் அந்த தந்திரங்கள் ஹியல் என்று சொல்லப்படும், அந்த தந்திரங்கள் ஹராமை ஹலாலாக்காது என்று இருக்கும்போது, அன்பு சகோதரர்களே, இன்றைய முஸ்லிம்கள் ஹராமை அடைய முயற்சிக்கிறார்கள், அதுவும் ஹராமான வழியிலே. இவ்வளவு பெரிய அதாபுக்கு அங்கே ஆளாக வேண்டும், யோசித்து பாருங்கள். ஆகவேதான் யார் ஒரு மனிதர் தனக்கு ஆகாத ஒன்றை அடைய ஆசைப்பட்டு அடைந்து விடுகிறாரோ அதற்கு பிறகு அவருக்கு பிடிக்கும் பாருங்க முசீபத்து. இப்படி அதுக்கு பிறகு அவருக்கு பிடிக்கும் பாருங்க முசீபத்து. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காட்டுவான் பாருங்க, வலா தஹ்சபன் அல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன், அநியாயக்காரர்கள் செய்கின்ற செயலை ரப்பு பார்க்காமல் இருக்கிறான் என்று நபியே நீங்கள் எண்ணி விடாதீர்கள். அப்படி எதுவும் நீங்க என்ன வச்சிடாதீங்க, நான் கண்டுக்கலன்னு சொல்லி. சனஸ்தஜிரிஜுஹும் மின் ஹைஸு லா யஅலம், நம்ம விட்டுக்கிட்டு இருக்கிறோம், வந்து நல்ல வசமா மாற்றுறதுக்கு நாம் விட்டு கொண்டிருக்கிறோம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுடைய இந்த மீராசுடைய சட்டம் அல்லாஹ்வால் நிர்ணயிக்கப்பட்ட சட்டம். ஆகவேதான் சொல்கிறான், இந்த சட்டத்தை நீங்கள் மீறினால் வழிகட்டு விடுவீர்கள். கணவன் மனைவி பிள்ளை சகோதரர்கள் அத்தா அம்மா இல்லை, இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் பொம்பளை பிள்ளைங்க, இருக்கிற பிள்ளைங்க யாரு? பொம்பளை பிள்ளைங்க. மார்க்கம் என்ன சொல்லுகிறது? இவருக்கு அண்ணன் தம்பி இருக்காங்க. மார்க்கம் என்ன சொல்லி, முதல்ல மார்க்கம் என்ன சொல்கிறதுக்கு முன்னாடி மக்கள் இன்று என்ன செய்கிறார்கள்? கணவன் மரணிச்சு போயிட்டார், இப்ப மனைவி இருக்காங்க, பொம்பளை பிள்ளை இருக்காங்க, இறந்து போனவருக்கு அத்தா அம்மா இல்ல, சகோதரர்கள் இருக்கிறாங்க, இப்ப நீங்க என்ன செய்வீங்க உங்க நாட்டில்? பொம்பளை பிள்ளைக்கு பிரிச்சு கொடுத்துருவீங்க, முடிஞ்சு கதை. அப்புறம் வேற என்ன செய்வீங்க? ஒய்ஃப் கொஞ்சம் சுமார்ட்டா இருந்தாங்கன்னா எப்படி, சுமார்ட்டா இருந்தாங்கன்னா எல்லாத்தையும் முன்னாடியே கரெக்ட் பண்ண வேண்டியதுல கரெக்ட் பண்ணிட்டு என்னங்க ஒரு ஒண்ணுமே விட்டுட்டு போலங்க, என்னங்க செஞ்சாரு, சும்மா இந்த இடம் தான் இருக்குது, பொம்பளை பிள்ளைங்கள வச்சிருக்கோம், கட்டி கொடுக்கணும், யாருக்கு இது முடிஞ்சவங்க கலாஸ்.
இது இன்றைய மனிதர்களின் நிலைப்பாடு, இப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். மார்க்கம் என்ன சொல்லுகிறது?
மனைவிக்கு எட்டுல ஒண்ணு கொடுங்க, பொம்பளை பிள்ளைங்களுக்கு ரெண்டு பேருக்கு மேல இருந்தா மூணுல ரெண்டு பங்கு கொடுத்துருங்க, மிச்சம் எல்லாம் யாருக்கு கிடைக்கும்?
அண்ணனுக்கும் தம்பிக்கும் கிடைக்கும். ஆனா இன்றைய முஸ்லிம்களால் சீரணிக்க முடியாது, செத்து போயிருவானோ,
இப்படி
அப்படியே செத்து போயிருவான், ஹார்ட் அட்டாக்ல பொத்து பொத்து செத்து போயிடுவான். அல்லாஹ்வுடைய சட்டம் இதுதான், கொடுத்தாக வேண்டும், அவர்கள் கொடுத்தாக வேண்டும்.
நடக்குமா, நடத்துறோமா?
அப்ப தொழுகைக்கு ஒரு ரப்பு, வராசத்துக்கு ஒரு ரப்பு.
தொழுகைக்கு ஒரு ரப்பு,
தொழுகைக்கு அல்லாஹ் ரப்பு, வராசத்துக்கு தன் நஃப்ஸு ரப்பு, தன்னுடைய ஹவா, தன்னுடைய ஹிரஸ்.
மனைவி சொல்லுவாங்க, நான் என் புருஷனை கட்டினதுல, இவரை கட்டினதுல இருந்து இவர் உழைக்கிறதுக்காக நான் கஷ்டப்பட்டு சோறாக்கி கொடுத்து புள்ள பெற்று இவருக்கு நான் சப்போர்ட் பண்ண, இப்ப இந்த சொத்தை இவங்க அத்தாவுக்கு கொடுக்கணுமா? சரி கொடுங்க,
அண்ணன் தம்பிய கொஞ்சம் வைங்க, அண்ணன் தம்பிய ஒரு ஓரத்துல வைங்க, அத்தா அம்மா ஹயாத்தா இருக்காங்க,
மனைவி இருக்காங்க,
ஒரு பொம்பளை புள்ள இருக்காங்க,
ஒரு பொம்பளை புள்ள, மனைவி, அத்தா அம்மா. மார்க்கம் என்ன சொல்லுது? பொம்பளை பிள்ளைக்கு பாதியை கொடுத்துருது,
மனைவி புள்ள இருக்குதா எட்டுல ஒண்ணு கொடு, முடிஞ்சா போயிடுங்க, மிச்சம் அம்மாவுக்கு ஆறுல ஒண்ணு கொடுங்க, மிச்சம் எல்லாமே அத்தாவுக்கு,
மிச்சம் எல்லாம் யாருக்கு? ஒத்துப்பாங்களா மனைவி மார்கள்?
விஷம் வச்சு கொண்டுருவாள் இந்த காலத்துல, மாமனார மாமனார விஷம் வச்சு கொண்டுருவாள் வண்டி. எல்லாம் பேருக்கு தான், முஸ்லிம் புர்கா ஹிஜாபு நிக்காப் எல்லாம் பேருக்கு தான். இல்லா மாஷால நல்லவர்கள் இருக்கிறார்கள், நான் அவர்களை சொல்லவே இல்லை. அதுவும் ஐயா ஜிஸ்ல உள்ளவங்க ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க இன்ஷா அல்லாஹ். அதுவும் ஐயா ஜிஸ்க்கு பயானுக்கு வரவங்க ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க இன்ஷா அல்லாஹ். ஆமீன் சொல்லிருங்க. நேத்து ஒரு சம்பவம் படிச்சேன், எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. இப்ப ஒருத்தர் தன் மனைவி மேல ரொம்ப நேசமா இருப்பாரா, அவர் வந்து மனைவியும் அவர் மேல ரொம்ப நேசமா இருப்பாங்களாம். அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து நாலஞ்சு பிள்ளைங்களாம், அவர் மனைவிட்ட வந்தாராம், வீட்டை விட்டு வீட்டிலேருந்து வெளியில் வந்தாராம், வந்தாலும் மனைவி அடுப்பாங்கல இருந்தாங்களாம், அப்படியே பேசிக்கிட்டே இருந்தாராம், ரொம்ப அன்பா அன்பா பேசிக்கிட்டே இருந்தாங்களாம். அப்போ கணவர் கேட்டாராம், இந்த மூத்த பிள்ளை இது மேலே எவ்வளோ பிரியம், ரொம்ப பிரியம், ரெண்டாவது பிள்ளை எவ்வளோ பிரியம், ரொம்ப பிரியம், மூணாவது பிள்ளை எவ்வளோ பிரியம், ரொம்ப பிரியம், நாலாவது பிள்ளை எவ்வளோ பிரியம், ரொம்ப பிரியம், எல்லாருமேலையும் உனக்கு பிரியமா? எல்லாருமேலையும் பிரியம், எந்த பிள்ளை மேல ரொம்ப பிரியம்? அப்படிலாம் இல்லைங்க, எல்லாருமேலையும் ரொம்ப பிரியங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கணவன் கேட்டாரா, அது எப்படி நாலு பேர் மேலேயும் உன்னால பிரியம் வைக்க முடியுது அப்படின்னு கேட்டாரா? அதுதாங்க அம்மாவுடைய தாயுடைய உள்ளம், அதுதான் சொல்லுங்க தாயுடைய உள்ளம். நாலு புள்ள இல்ல, இன்னும் நாற்பது புள்ள பெத்தவனான பெக்க மாட்டீங்க, நாலு புள்ளைக்கு நாலு புள்ள மேலையும் சமமா அன்பு வைக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் உள்ளத்தை படைச்சிருக்கான்னு அந்த மேடம் சொல்லி முடிக்க, அப்ப அந்த சார் சொன்னாராம், அப்படி இருக்கும்போது ஒரு ஆணு ஒரு மனைவி கட்டினாலும், ரெண்டு மனைவி கட்டினாலும், மூணு மனைவி கட்டினாலும், நாலு மனைவி கட்டினாலும், ஏமா அந்த நாலு பேர் மேலேயும் அன்பு வைக்க முடியாதுன்னு கேட்டாராம். அதுக்கப்புறமா கண்ணை முடிச்சு பார்க்கும்போது அவர் ஆஸ்பத்திரியில் இருந்தாராம்.
எப்படி?
அவர் என்ன கேட்டாரு? ஒன்னும் செய்யலாம் இல்ல, செய்யலங்க, அவர் கேட்டாராம். அப்படி இருக்கு, அவர் யோசிச்சிருப்பாரு, கார்ல போகும்போது, பைக்ல போகும்போது, ஆபீஸ்ல உட்காரும்போது, கம்ப்யூட்டர் தட்டும் போதுலாம் எப்படிடா மேடம் கிட்ட பர்மிஷன் வாங்கலாம்,
அப்படின்னு தட்டி ஒரு ஹிக்மத்தை கண்டுபிடிச்சிட்டு வந்து சொன்னா அடுத்தவர் கண்ணு முடிச்சது எங்க ஐசியூ வார்டில் ஹாஸ்பிட்டல்ல கண்ணு முடிச்சு பாக்குறாரா ஹாஸ்பிட்டல் இருக்கிற